بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في مكة من تنزيل وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய புனிதமான மாதங்களில் சிறந்த ஒரு மாதமாகிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கி, துல்ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முதல் பத்தையும் அடைந்து, அதிலும் இன்னும் இரண்டு நாள் மீறி இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, பொதுவாக ஒன்று விளங்க வேண்டும். அல்லாஹ் எம் அனைவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். அதில் ஒன்றுதான் நமக்கு முன்னால் போய்விட்ட ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம், நோன்பு நோற்றோம், தராவீஹ் தொழுதோம், தியானங்களை போன்ற அனைத்து விதமான அமல்களிலும் பெரும்பான்மையாக ஈடுபட்டு அந்த ரமலானை வழியனுப்பி வைத்திருக்கிறோம். ரமலான் என்பது எம்மை பரிசுத்தப்படுத்துவதாகும். அதே போலதான் ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ஜுடைய மாதமும் உலமாக்களுடைய கருத்தின்படி ரமலானுடைய கடைசி பத்து எவ்வளவு சிறப்பு மிக்கதோ, ரமலானுடைய கடைசி பத்தென்பது எவ்வளவு பெருமதியானதோ, அதே போலதான் ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முதல் பத்தும் பெருமதியானது. அதை இன்றைக்கு அநேகமாக யாருமே சிந்தனைக்கு எடுப்பதும் இல்லை, பேசப்படுவது குறைவு என்பதனாலும் தெரியாது. மக்கள் அதில் அநேகமான அமல்கள் ஈடுபடுவது மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த வருடம் சில இடங்களிலே ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் தியாமுல் லைல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு நோற்றிருக்கிறார்கள் பத்து நாளும். துல்ஹஜ்ஜில் என்ன அமல்கள் செய்ய முடியுமோ ரமலானுடைய மாதத்தை போல் அதே போல அநேகமான மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன் அந்த துல்ஹஜ்ஜை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், சங்கைப்படுத்த வேண்டும் என்றால், துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில்தான் ஹஜ்ஜுடைய எல்லா அமல்களும் நடைபெறும். ஹஜ்ஜுடைய முதல் பத்துக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய அமல்கள் எதுவும் இடம்பெறாது. ஹஜ்ஜுடைய முதல் பத்துக்கு உள்ளேதான் ஹஜ் என்பது ஹாஜிகள் செய்வார்கள். ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்தாலும் அரபாவுடைய நாளுக்குள்ளேயே அனைத்து அமல்களையும் செய்து முடிப்பார்கள். ஹஜ் செய்வார்கள், சாய் ஓடுவார்கள், தொங்கோட்டம் ஓடுவார்கள், ஷைத்தானுக்கு கல்லறிவார்கள், மிருகத்தை அறுத்து பலியிட்டு குர்பானியுடைய கடமையை நிறைவேற்றுவார்கள். ஹாஜிகள் எல்லோரும் அரபாவில் தங்குவார்கள், மினாவில் தலைவிடுவார்கள். இப்படியெல்லாம் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் மிக பிரபலியமான பெருமதி மிக்க அமல்கள் எல்லாம் இந்த பத்தில் தான் நடைபெறும். அதனாலதான் ஹாஜிகள் எல்லோரும் அங்கே அமல்களில் ஈடுபடும் போது ஊரில் இருக்கக்கூடிய நாம் அந்த முதல் பத்தை தக்பீரை கொண்டும், அங்கே ஹாஜிகள் எல்லோரும் வந்து அடிமையாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், உலகத்தில் இருந்து எங்க மூல முழுக்கெல்லாம் இருந்து அரசுக்கு வருகிறாரோ
அவர் வருவாரு ரெண்டு விதமான செயல்களோடு தான் வருவாரு. ஒன்று ஹஜ் என்று வந்து அறத்துக்குள்ள நுழையும் போது தன்னுடைய ஆடைகளை கலட்டிவிட்டு இஹ்ராம் என்ற துணியை அணிந்து லப்பைக் என்ற வார்த்தையோடு அங்கு ஆஜராவார். லப்பைக் என்றால் அங்கே எவ்வளவு செலவுக்கு பணம் தேவையோ அவ்வளவுதான் அங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதான் பெரிய கோடீஸ்வரர் இருப்பாங்க. என்ன பெரும்பெரும் ஆடைகள் அவர் கொடுத்திருந்தாலும் எல்லா ஆடையையும் கலட்டிட்டு இஹ்ராம் என்ற ரெண்டு துணி, ஒன்று சாரணமாக கட்டுவாங்க, இன்னொன்று மேலால போர்த்தி கொள்வாங்க. பெண்கள் பெண்களுடைய ஆடையை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். இந்த ரெண்டு துணி தான், வேற எந்த ஒரு கயிற்ற துணிகளும் அவங்க அணிய முடியாது. அப்போ ஹஜ் என்ற அந்த கடமையில ஹாஜிகள் எல்லோரும் இப்படி ஈடுபடும் போது அங்க எல்லா கூடை உறுப்புகளில் எல்லாம் லப்பை அல்லாஹும்ம லப்பை லா ஷரீக லப்பை இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று முழு ஹாஜிகளும் இந்த தக்பீரோடும் இந்த தஸ்பீஹாவோடும் தான் இருப்பாங்க. காணும் இடமெல்லாம் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். மக்காவில் அறத்திலே காணும் இடமெல்லாம் அல்லாஹுவை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். காபாவை கண்டால் துவா செய்வார்கள், காபாவை சவா செய்வார்கள். இப்பொழுது எல்லோரும் நான் அநேகமாக நினைக்கிறேன் இன்று அரபாவுடைய நாளில் தருவிடுவார்கள் ஹாஜிகள். நாளைக்கு நமக்கு அரபா, அரபாவுடைய நாள் நோம்பு ஒன்பது, நாள் ஒன்பது. இன்று ஹாஜிகள் எல்லோரும் அரபாவில் தங்கியிருப்பார்கள். அரபாவில் தங்குவதுதான் ஒரு, அதனாலதான் ஹாஜிகள் யாராவது அந்த சுவையிடமுற்று ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்ன செய்வாங்க என்று சொன்னா, அவரை ஹெலில ஏற்றி அரபாவுடைய மைதானத்துக்கு மேலான ஒரு வளம் ஒன்று வந்துட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஏழாத கட்டத்துல இருந்தால் அவர் எப்படியும் அரபாவோட தங்கியேறிக்கணும், அரபாவோட கருவிட்டு ஆகணும். இல்லாம ஊருக்கு வந்தாரா ஹாஜி இல்ல, அவரு அவர் உம்ரா செய்துட்டு வருவாரு. அப்ப ஹாஜிகள் எல்லோரும் அரபாவில் கருவிட வேண்டும் என்பதனால அங்க சவுதியில யாராவது நம்முடைய நாடோ வெளிநாட்டாக்களோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எல்லோரையும் விமானத்தில் ஏற்றி அரபா மைதானத்துக்கு மேலான வளம் வருவார்கள். மூணு தடவை வளம் வந்துட்டு கொண்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அவர்கள் ஹஜ் கூடாது, ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால அரபாவுடைய நாள் என்பது மிக பிரதானமானது. அப்ப ஹாஜிகள் எல்லோரும் அரபாவில கையேந்தி துவா செய்து தன்னுடைய பாவங்களை சொல்லி காட்டி அங்கு அவர்கள் ஈடுபடும் போது நாமும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். என்ன முழு உலகத்தையும் அந்த உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம், முழு உலகமும் கல்வியாவோடு இருக்கிறது. அதனால நான் இந்த ஹஜ்ஜுடைய முதல் பத்தை பற்றி பொது வாக்களில் சொல்லும் போது சொன்னேன், ஹஜ்ஜுடைய மாதத்துல கணவன் மனைவியும் சண்டை பிடிக்க கூடாது. மனைவி முரண்பட்டு வந்தா கணவன் அமைதியாயிடும், கணவர் முரண்பட்டு வந்தா மனைவி அமைதியாயிடும். ஏன் நாம இருக்கிறோம் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில். இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் அமல் செய்கிற ஹாஜிகளுக்கு அல்லாஹ் நிபந்தனை இடுகிறான், ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். நீங்க ஹஜ்ஜுக்கு போயினா நீங்க வீட்டுக்கு லோயரா இருக்கலாம், நாட்டுல லோயரா இருக்கலாம், நாட்டுல நீங்க நீதிமன்ற நீதிபதியா இருக்கலாம், ஹஜ்ஜில போயிட்டு லோ கிடைக்க முடியாது. ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் அப்படி செய்றீங்க? உதாரணமாக சொல்ல போனால் இங்கு சொல்லப்பட்ட குவாலிஃபிகேஷன் மாறாக ட்ரவல்ஸ்ல அங்க ஏதாவது அவங்க கொடுத்திருந்தாலும் ஹஜ்ஜில ட்ரவல்ஸ் ஓனரோட ஹாஜி முரண்படையில ஹஜ்ஜி ஹஜ்ஜில சண்டை பிடிக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. வலா ரஃபல வலா ஃபுசூக, வீணான அசிங்கமான வார்த்தைகள் பேசாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது ஹாஜிகளுக்கு. எனவே அந்த அமல் அவங்களுக்கும் எப்படியோ அதே போல நமக்கு. யாராவது சண்டை பிடிக்க வந்தா நான் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் இருக்கிறேன், நான் உன்னோட முரண்பாடு நான் தயார் இல்லை. யாருக்காவது அநியாயம் செய்ய அநியாயம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் வந்தா, யாருக்காவது ஒரு 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 மோசடி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தா அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் இருக்கிறேன், இது பாவம் இரட்டிப்பாக பதிவு செய்யப்படும். அவர் அந்த இடத்துல நீங்கிறோம். பொய் சொல்லுவது பொய் சொல்ல நினைத்தால் அவர் நினைக்கணும், நான் துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் இருக்கிறேன், இது பெரும்பாலும் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவாங்க. எனவே அன்புடைய இந்த தாய்மார்களே சகோதரிகளே, நாம துல்ஹஜ்ஜுடைய முதல் பத்தில் இருந்து நிறைய அமல்கள் செய்திருப்போம். இப்போ நாளைக்கு நாம அரபாவுடைய நாள் நோக்கு நோக்கிறோம். பொதுவாக நான் இந்த இடத்துல ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் தரணும். என்ன தரணும் என்றால், இன்று சவுதியில் அரபாவுடைய மைதானத்தில் எல்லாரும் இருக்கும் போது நாளை சவுதியில் பெருநாள் எப்படி நமக்கு நோன்பு? இது பெரிய ஒரு குழப்பமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதென்ன அரபா என்றால் ஒரு உலகத்திலும் ஒரு நாள் தான் அரபா. அதெப்படி அரபா இலங்கையில ஒரு நாள், சவுதியில ஒரு நாள், அதெப்படி சாத்தியமாகும்? எல்லாரும் ஒன்றாதான் பெருநாள் கொண்டாடணும். எல்லோரும் கொண்டாடுதான் என்ன செய்யணும்? நோம்பு நோக்கம், நோம்பு நோக்கணும். இதான உண்மையான கருத்து, உண்மைதான். அப்படிதான் செய்கிறோம். இதுல ஒரு பிழையும் வரல. நீங்க நாளைக்கு அரபாவுடைய நோம்பு நோற்றாலும் அரபாவுடைய ஆதிகள் கூடியிருக்கிற நாளுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. உதாரணத்தை கொண்டு சொல்றது, இதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அரபா என்ற நாள் இருக்கிறேன், அது அரபாவுடைய நாளை வைத்து முடிவு செய்வது கிடையாது. அரபாவுடைய நாள் என்பது பிறையை வைத்து முடிவு செய்வது. அரபாவுடைய நாள் என்பது அரபா மைதானத்தில் கூடுவதை வைத்து முடிவு செய்வது கிடையாது. அரபாவுடைய நாள் என்பது பிறை எப்படி தென்படுகிறதோ அதை வைத்து தான் அரபாவை தவிர நீங்க நாங்கள் முடிவு செய்வது அரபாவுடைய நாள் இல்லை. இன்னொன்று நான் தெளிவாக விளக்கப்படுத்துறேன். சொன்னாங்க, எங்க வச்சு சொன்னாங்க, சவுதியில மதீனாவில வைத்து முழு உம்மத்தையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க நோம்பு நோருங்க திரையை கண்டு, நோம்ப விடுங்க திரையை கண்டு. அப்படிதானே கண்டுதானே? சரி, சொல்லிவிட்டு சொன்னாங்க, வயல் உம்மாலைக்கும் உங்களுக்கு அன்றைய நாள் உங்களுடைய பகுதியில் மேக கூட்டமாக இருந்து திரை தென்படவில்லை என்றால் அந்த நாளை 30 பூர்த்தி செய்யுங்கள். இந்த ஹதீஸ் மதீனாவுக்கு மட்டுமல்ல, ஒரு உலகத்தில் சொன்னாங்க, நீங்க பிற பார்க்கிறீங்க ஒரு பகுதியில், நீங்க உங்களை ஊர்ல பார்ப்பீங்க, நீங்க சவுதியில பார்க்கறீங்களே, அப்படின்னா இப்படி செஞ்சாலும் எப்படி? கொஞ்சம் அவர்களை தெளிவுபடுத்திட்டு போனா, இப்படி செஞ்சாலும் உலகத்துல எங்கேயுமே பிறைக்குழு இல்லை, சவுதியில மட்டும் பிறக்குழு வைப்போம். அவங்க முடிவு செஞ்சா அவங்க பிறையை கண்டால் முழு உலகத்திலும் பெறினா, அவங்க பிறை காணல் அல்லா முழு உலகத்திலும் நோக்கும். அப்படி வைப்போமா? இலங்கையில பிறக்குழு தேவையில்ல, இந்தியாவில பிறைக்குழு தேவையில்ல, அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. நாங்க கடற்கரையிலதான் போய் கிடந்திருக்கோம். போன நோவு பெருந்தா எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஏறாவது பிறைக்குழுவுக்கு என்ன போட்டிருந்தாங்க, மெசேஜ் வந்துச்சு, நீங்க இன்னைக்கு கடற்கரை ஓரமா இந்த இடத்துல நீங்க பிற பாக்கணும். நான் போய் கிடந்தேன் போன நோவு பிறந்த, எங்க நோவு பிறந்தா ரோட் நோரத்துல தேவையா? நோட்டுக்கு தேவையாது. சவுதியில ஒரு சர்வதேச பிறைக்குழு ஒன்று அமைச்சு அவங்க பிறைய காணட்டும், அவங்க அறிவிப்பாங்க. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, எமன்ல பிறை கண்டால் சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாங்க, எகிப்தில பிறை கண்டால் சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, துருக்கியில பிறை கண்டால் சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, இலங்கையில் பிறை கண்டால் சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது, இந்தியாவில் பிறை கண்டால் சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. சவுதியுடைய சட்டம் சவுதி பிறை காணணும், அதுவும் ரூல்ஸாக காணணும், சட்டப்பிரகாரம் காணணும். பிறை என்பது பிறையை தீர்மானிப்பது என்பது, நோம்பு என்பது நோம்பை தீர்மானிப்பது என்பது, பிறையை கொண்டு பிறை பிறையாகப்படணும். யாரோ வந்தா எங்கே வந்தாங்க எப்படியோ வந்தாங்க, இது சாத்தியமாகுமா? சாத்தியமாகாது. எப்படி இலங்கையுடைய பிறையை சவுதி ஏற்றுக்கொள்ளாதோ சவுதியுடைய பிறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் காணணும். இப்ப இந்த எத்தனை மணிக்கு அசர் வரும்? 3:20 சவுதியில சொல்லுங்க. அப்படியா அசர்? இப்ப நாம தொடர்ந்த நேரத்துக்கு அங்க சொல்ல வந்திருக்கோம். செட்டியா இங்க 3:20 அங்க சொல்லிருப்பாங்க. அவங்க நம்மளோட ஒன்றை நிறுத்தியாளர்
பிந்தி இனித்தான் வர போவாங்க. சுமக 436க்கு வாங்க நமக்கு அதே 436க்கு சவுதியில இல்ல முன்பின்னாகும் அமெரிக்காவோட மூணுமர் தியானம். இறை என்பது சூரிய ஓட்டம் என்பது ஒரு சொன்னாங்க. பிறை மாதம் என்பது பிறையை வைத்து கணக்கிடப்படும். உங்களுக்கு வயதும் அனைக்கும் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பகுதியில் பிறை வந்து பார்க்கும் போது நேர கூட்டமாக இருந்தால் அதை 30 பூர்த்தி செய்யுங்கள். அப்ப நீதி இல்லாத மார்க்கமா இது? நீதி இல்லாத மார்க்கமா? அவங்கவங்க பகுதியில் அவங்க. எனவே நாம எப்ப நம்ம பிற 30 எங்க இங்க ஆட முடியல. நாளைக்கு தான் நமக்கு பிற 9 அரபா இல்ல. நல்லா தெளிவாக விளங்கணும். அரபாவுடைய நாளை வைத்து பிற இல்லை, பிறையை வைத்து அரபாவுடைய 9 தான், அச்சுடைய 9 தான். சவுதியில் கண்டதனால் இலங்கையர்கள் அங்க ஹஜ் செய்யறாங்க, சவுதியில இருக்காங்க, அவங்க அங்க அரபால இன்றைய கொண்டாடுவாங்க. பிற 9 இருக்கும். அதே யார் இன்றைக்கு பிளைட் ஏறி நாட்டுக்கு வராருன்னா நாளைக்கு அவருக்கு நீங்க அரபா பிற 9 எங்கட கட்டத்துக்குள்ள அவர் வந்துடணும். நான் சவுதியில இருந்தேன் அந்த கதை ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இல்ல மிக தெளிவாக நீங்க எது தெரியும் அது நான் பாடமா நடத்தணும் உங்களுக்கு சும்மா பேசிட்டு போறோம் இதுல. எனவே இங்க உங்களுக்கு யாராவது ஒரு 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 குரோத்தாக வந்து இந்த கேள்வியை போடலாம். போட்டா சொல்லுங்க, சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எங்கட பிறை பார்க்க சொன்னாங்க, நாங்க பார்க்கும் போது எங்கட பகுதியில் எங்கட நாட்டில் மேக கூட்டமாக இருந்து எங்களுக்கு பிறை தென்படவில்லை என்றால் மாதத்தை 30 பூர்த்தி செய்ய சொன்னாங்க. நாங்க இந்த வருடம் சாதாவை 30 பூர்த்தி செய்தோம். எங்களுக்கு ஹஜ்ஜுடைய 10 நாள் சனிக்கிழமை 2 அதுதான் தெரியுதானே? அப்போ தலைவர்கள் சொன்னாங்க அரபாவுடைய நோன்பு என்பது நாளைக்கு நோன்பு பிடிக்க போறோம். அரபாவுடைய நோன்பு என்பது உங்கள முந்தின ஒரு வருடத்துடைய பாவத்தையும் பிந்தின ஒரு வருடத்துடைய பாவத்தையும் மன்னிப்பதற்கு பரிகாரமாகும். நான் சொல்லுவாங்க இதுல தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. தாய்மார்கள் ஒரு பழக்கம் இருக்கிறீங்கன்னா அவங்க மட்டும்தான் நோக்க முடியல. சுண்ணத்தான நோக்க அவங்க மட்டும்தான் முடிக்கிற யாரை எழுப்புறல புராண அவங்க பேசாம எழுந்தி ஏதாவது தேங்காய் பாலையோ தயிர்லையோ சோத்தங்கரைச்சி குடிச்சிட்டு உடைகிற வயதுக்கு வந்த 20 பொடின்னு இருப்பான். அவன் எழுப்புறல பாவம். அவன் பொடிய உள்ள நோக்கு முடிக்கிறையா? அவன் எழுப்புறல. பொம்பளை புள்ள அதையும் நோக்கு முடிக்கிறல. அதுக்கு எத்தனை வயசு? 21 புரிஞ்சினாரு. அவருக்கு பெருந்தம் 30 நோம்பே இல்ல வர எப்படி அவர் அரபா நோம்பு முடிக்கிற பொம்பளை எழுப்புறல. பொம்பளை எழுப்புறல. இது எல்லாத்தையும் வியாபாரத்துல பதிவு சொல்லணும். அவர்கிட்ட உடுப்படுத்து கேட்கிறேன், நகை எடுத்து கேட்கிறேன், எல்லாம் நெஞ்சு கேட்கிறேன். புருஷனார் எதனால நல்ல முண்டா உடுப்படுத்து தந்ததால நல்ல. புருஷனார் எதனால நல்ல முண்டா நகை வாங்கி தந்ததால நல்ல. நாம சொல்லோடு என்ன கணவன் ஏன் நல்ல முண்டா 5 சொல்லுகிறாரு, பரலான நோம்பு நோக்காரு, சுண்ணத்தான நோம்புகளை நோக்காரு, அதனால என்ன புருஷன் தங்கம் சொல்லுங்க. நம்மட பொம்பளை பழக்கம் என்ன தெரியுமா? மாஷாஅல்லாஹ் நம்மட தாய்மார்களை போல நோம்புடைய காலத்துல அமல் செய்யறதுக்கு உற்சாகமான ஆட்கள் யாரும் இல்லை. அதனால 100 கேரண்டி வந்து சொல்லுவேன் பாருங்க. தாய்மார்களை சொல்றது உங்களுக்கு நோம்பு துறக்கிறதுக்கு ரிங்ஸ் கிடைக்கணும், வெட்டி சுடணும், இல்லைன்னா வாங்கணும், நோம்பு துறக்க ஏற்பாடு செய்யணும். உங்களுக்கு நோம்பு துறத்துக்கு சாப்பிடறதுக்கு கறியாக்கணும். நோம்பு முடிச்சிருப்பாங்க. நோம்பு திறந்துட்டு தராவிக்கு வந்து தராவிய முடிச்சிட்டு போய் சகருக்கு சமைச்சு வச்சுட்டு கியாமுள்ள இருக்கிறவங்க மாப்பிள்ளைங்க உங்களோட புருஷனாலே இங்க எல்லாரும் சொல்லுங்க அவரை ராஜாவும் தூக்கம். ஏன் அவரையும் கூட்டிட்டு வரையலாம், அவரை அரமணம் குடிக்க வைக்கலாம், உற்சாகப்படுத்தலாம், உற்சாகப்படுத்துங்க தாய்மார்களை நான் விரைவாக வேண்டிக் கொள்றேன். 15 வயதுக்கு மேற்பட்ட பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கணவன் மனைவி உம்மா உம்மம்மா எல்லோரும் நோம்பு முடிக்கக்கூடிய காலத்தோட தகுதியாக இருந்தா அரபாவுடைய நாளைய நோக்கை கட்டாயம் பிடிங்க. உங்களோட முன்பின் பாவங்கள் ஒரு வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பாங்க. எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. பக்கத்து வீட்டாக்கள் இப்ப நீங்க வயதை கேட்டு போய் நீங்க நோம்பு முடிக்க பாப்பீங்க, பக்கத்து வீட்டாக்களுக்கு சவர் செய்யறதுக்கு கொஞ்சம் கரிய ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க, யாகப்படுத்துங்க. நாளைக்கு நோம்புங்கிறது, நாளைக்கு நீங்க நோம்பு முடிக்கிறையா, இன்னொரு சட்டம் வைக்கதான. ஒரு டாக்டர் தங்கச்சி மாதிரி தூரம் இடத்துல இருந்தா போன் பண்ணி சொல்லுங்க, நாளைக்கு அரபாவுடைய நாள், எல்லாரும் நோம்பு முடிங்க. அவங்க நோம்பு முடிக்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எனவே நாளே நாளை கட்டாயமாக அரபாவுடைய நாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயம் நோம்பு முடிய இன்னொரு மசாயில் எல்லாம் மசாயில் பிரச்சனை போயிட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை நோம்பு முடிக்கலாமா? ரெண்டாவது பிரச்சனை பிரச்சனை வருஷம் படம் பார்க்கலாது, பேஸ்புக்க பார்க்கலாது, எல்லாரும் முக்தியாயி. அதான் பிரச்சனை, எல்லாரும் முக்தியாயி, எல்லாரும் உலகமாகி நடந்து முடிஞ்சது என்னன்னா ஒருத்தத்தை ஒரு அமலும் இல்லை. அஞ்சு பேர் சேர்ந்தா ஒரு வருஷம் குரூப், வளர்ந்த பிள்ளைகள் தான், ஏ நோயல் பிள்ளைகள் தான், மாணவியில் தான், மாணவன் தான், எல்லாரும் தான், எல்லாரும் 20 பேர் ஒரு வகுப்புலையா, ரெண்டு குரூப், ஒரு கோர்த்தி ஃபர்ஸ்ட் இயர், ரெண்டாவது கோர்த்தி செகண்ட் இயர், வருஷம் குரூப் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைய மையமாக நீங்க வெச்சு நோம்பு பிடிக்கலாது. இது அப்படி அல்ல, அரபா நம்முடைய 9வது நாள் துல்ஹஜ்ஜுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருது, அதை பிடிக்கலாம். தாராளமா அதுல தாராளமா பிடிக்கலாம். சரி, நீங்க ஒரு நோம்ப நேர்த்தி செய்வீங்க, அந்த நேர்த்திக்கு உள்ள சரியா நீங்க 10ஆம் தேதி என்று வச்சீங்க, வெள்ளிக்கிழமை வருது, அது பிடிக்கலாம், நேர்த்தி பிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்துட்டது, நீங்க எதிர்பார்க்கல, வெள்ளிக்கிழமை வந்துட்டு, ஆனால் சுண்ணத்தான நோம்பு என்று சொல்லி வெள்ளிக்கிழமை பிடிக்கலாம். சரியா கிழமையை சொல்லி வரீங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்கலாம், இதுல சந்தேகம். ரெண்டாவது, நாம வாழ்க்கையில எப்பையும் ஒன்றை விளங்கணும். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளிலும் ஒரு பாடம் இருக்கு, ஒரு முன்னுதாரணம் இருக்கு, ஒரு படிப்பினை இருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தியாகம் என்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கு. இன்னைக்கு நாம எல்லாத்துக்கும் தயார், தியாகம் செய்ய தயார் இல்லை. பள்ளியில அப்படிதான் வந்துட்டு, ஒரு பள்ளிக்கு போனேன்னா கதுரை பள்ளி உள்ள கதுரை. நான் அங்க சொல்லி கொண்டு வந்தேன், கொஞ்ச நாளையாவது இது ஸ்டேஜா மாறினால் மாயிலும் கொஞ்சம் பாத்துக்கேன், ஏன்னா ஸ்டேஜுக்குள்ள உள்ள கதுரை. ஏண்டா நல்லா சைக்கிளோ நான் நெல்லா ரோட்ல இருந்து பேசுறாங்க, நெல்லா குடும்பத்தோட கலந்துட்டு இருக்காங்க, பள்ளிக்குள்ள வந்தா தான் இருந்து விலகிறது. தியாகம் செய்ய யாரும் தயாரில்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய வரலாறு நீங்க பிரட்டி பாருங்க, அல்லாஹ் யாரை நேசிக்கிறாரோ அத்தனை பேரையும் அல்லாஹ் சோதித்திருக்கான். அதுக்கு நாம தயாராக வெறுமனை தொழுக மட்டுமல்ல, வெறுமனை ஹஜ்ஜு மட்டுமல்ல, வெறுமனை ஏதோ ஒரு சின்ன சின்ன அமல் செஞ்சுட்டு சொர்க்கம் போறல்ல. அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அது அடையாள பெண்ணா, அல்லாஹ் உங்கள் மேல இறக்கம் வைத்து விட்டான் என்று நினைக்கிறேன். காசு தாரன் அல்லா உங்க மேல அல்லாஹ் இறக்கம் வச்சு உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடிவு செய்தான்டா,
காசு தர மாட்டான் உங்களை சோதிப்பான். எப்படி சோதனை வரும்? பசியால சோதிப்பான், கடனால சோதிப்பான், பிள்ளைகளை மௌத்தாகுவதை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளுக்கு நோய் வருவதை கொண்டு சோதிப்பான், சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு சோதிப்பான், மன அழுத்தங்களை கொண்டு சோதிப்பான். நபிமார்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் சோதிப்பான். ஒரு ரோட்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, ஒரு மனிதனை பார்த்தாங்க, ரெண்டு காலும் இல்ல, ரெண்டு கையும் இல்ல, சரியான வறுமை, பசியோட இருக்கிறான். அல்லாஹ் கிட்ட அவங்க நேரடி அல்லாஹோட பேசுறவங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ என்ன இவரை இப்படி செஞ்சு வச்சிருக்கிறாய், இவரை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சொன்னாரு. யா மூசாவே, இறக்கத்தாலதான் அப்படி செய்திருக்கிறேன், என் இறக்கம் தான் அவனுக்கு நான் அப்படி செஞ்சிருக்கிறேன், உலகத்துல எதையும் கொடுக்கல நான், கியாமத்தில் அவனுக்கு நிரப்பமான கூலி வச்சிருக்கிறேன். உலகத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் இல்ல, எதுவுமே கொடுக்கப்படாதவர்களும் யாரும் இல்லை. யதார்த்தத்தை நாம் உண்மையாக விளங்கிக் கொள்ள இந்த ஹஜ்ஜுடைய பாடத்துல நமக்கு வரக்கூடிய சோதனைகளை மிக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு என்ன, ஒரு கஷ்டம் வந்துட்டா பதறி போயிடுறான் மனிதன். நெல்லதற்கு வந்தா யாருக்கு தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிறான், யாரும் கொடுக்கறல்ல முனைதர, யாருக்கும் கொடுக்கறல்ல. ஆனால் செல்லந்தாலே செல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுடைய நபி, நான் எப்படி சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், எனக்கு ஏழு பிள்ளைகள், ஏழு பிள்ளைகள்ல ஆறு பிள்ளைகளை என் கையாலேயே அடக்கம் செய்திருக்கிறேன். ஆறு பிள்ளைகளை நபியுடைய கையாலேயே நபி அடக்கம் செஞ்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆறு பிள்ளைகள் மௌத்தானாக என் பிள்ளைகள், ஆறு பிள்ளைகளை நான் அழைக்கிறேன், அதுல ஒரு பிள்ளை யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யல, கர்ப்பிணியாக இருக்கும் போது காவிர்கள் ஈட்டியால நெருங்கி கொலை செய்தாங்க. ஜெயினம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள கர்ப்பத்தோடையே நான் அடக்கம் செய்திருந்தாங்க. மக்காவுல வாழ்ந்த நபி தீனுக்காக சொந்த ஊரை விட்டு காவிர்களால மதீனாவுக்கு திரட்டப்பட்டாங்க. லேசான கதை இல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தொழிலுக்காக அவங்களோட சொந்த ஊரை சொந்த வீட்டை விட்டுட்டு போய் பாருங்கள், தொழிலுக்காக தீனுக்காக எவ்வளவு கஷ்டம். ஊட்டு யோசனை, ஊடு என்ன நடக்குதோ, பாலா இருக்குதோ, யாரு கவனிக்காங்களோ, மரத்துக்கு தண்ணி விட்டுனையோ, எல்லாம் சின்னவர் தானே, பூக்கண்ணுக்கு தண்ணி அடிச்சாங்களோ, எல்லாம் சின்னவர் தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் விரட்டப்பட்டாங்க, தான் பிறந்த இடம், பரம்பரை, குடும்பம், சொத்து சுகம் அல்லாமீர் என்று பெயர் வைக்கப்பட்டார்கள் மக்காவில், அஸ்ஸாதிக் என்று பெயர் வைக்கப்பட்டார்கள் மக்காவில், காவிர்களால் திரட்டப்பட்டாங்க மதீனாவுக்கு. இரவோடு இரவாக நடந்தாங்க பாலைவனத்தில் சொன்னதாக, இரவோடு இரவாக புகைக்குள்ள மறைஞ்சாங்க, காவிர்கள் தேடி வந்தாங்க. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்திருந்தா அல்லாவுடைய ரசூலுடைய நிலைமை கவலைக்கிடுமாங்க, இதெல்லாம் படிக்கமா இல்லையா, போனாலே செல்லும். இப்படி அப்பா சொல்றாங்க, நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால, இப்படி அப்பா சொல்றாங்க, நான் இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் காபாவுல சவாப் செஞ்சு கொண்டிருந்தாங்க. காபர் கூட்டம் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சுஜூதுல இருக்கும் போது அதுல ஒருத்தர் தன்ன கால நபியுடைய பிடலில வச்சு நசித்தான், நபியுடைய ரெண்டு கண்ணும் வெளியே வந்து. இதெல்லாம் கதை, சாதாரண கதை. இன்னைக்கு உம்மத்து பலபோதும் அல்லாஹ் தரக்கூடிய சோதனையை தீனுக்காக வேண்டி பொருந்து கொள்ள பலபோதும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராத மாதிரி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைச்சு தருவோம். சொல்லுதான் பேசணும், நாம என்ன தெரியுமா, சொல்லுதுட்டோம், சொல்லுகிறோம், சொல்லுகிறோம், சைக்கிள் தெரியும். நீங்க எங்க வீட்டுக்கு முன்னால ஆறாம் பள்ளி பக்கம் மாறா இல்ல, காரணம் வாங்கியிருக்காங்க நினைக்கிறானே, நினைக்கிறேன். நீங்க எதையும் உங்களே நினைப்பாங்க. நம்மளோட புரிசினாலும் நாம சொல்லுற நோம்பு நோக்கிற ஹஜ்ஜிக்கும் போய் வந்திருக்கிறோம். கடல் நொஸ்டானே இருந்த வாகனத்தையும் வித்தியாச்சு, நகையெல்லாம் வித்தியாச்சு.
பாருங்க
ஒரு சகாபி வந்து அல்லாஹ்வின் ரசூலுடைய சொன்னாங்க, யார சொன்னா உங்களை நான் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறேன், தீனுக்காக வேண்டி நான் தியாகம் செய்கிறேன், தீனுக்குள்ள நான் வந்துட்டேன், அல்லாஹ் ரசூல் சொன்னதை தான் நான் செய்வேன், சொல்லுவேன், நோம்பு நோப்பேன், ஜகாத் தான தர்மம் கொடுப்பேன், நீங்க சொல்ற மாதிரி கேட்பேன் என்று ஒரு மனிதன் ஓடி வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லல, அப்பா வந்துட்டீங்களா, இனி பேங்கில ஒரு சேவிங் அக்கௌண்ட் திறந்துக்கங்க, காசு வரும் இல்லைங்களா, தீனுக்குள்ள என்ன நேசிச்சு வந்துட்டீங்களா, இனி உங்களோட வீடெல்லாம் செல்வந்தாக ஜொலிக்கும் அப்படி சொன்னாங்களா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சோழரே சொல்றத கொஞ்சம் எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அவரு யோசிச்சுட்டு சொன்னாரு, நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது தடவை சொன்னாங்க, தோழரே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மூணு தடவைக்கு பின்னாலேயும் அவர் சொன்னாரு, உங்களை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட, தொழிலை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று மனிதர் சொன்னாரு. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க சொல்ற வார்த்தையில நீங்க உண்மையாளராக இருந்தால் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி வருவதை போல உங்களுக்கு வறுமை வரும், பொறுமை அறிகிறது. அல்லாஹ் உங்களை சோதிப்பான், பொறுமை அறிகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, உங்களை சோதிப்போம், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப் பயத்தை கொண்டு, வல்ஜூ பசியை கொண்டு, வநஃப்ஸிம் மினல் அம்வால் சொத்து செல்வங்கள் குறைவதை கொண்டு, மினத் தமராத் சாப்பாடு கொண்டில்லாத பல வர்க்கங்கள் எதுவும் தானியம் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம், நீங்கள் யார் பொறுமையாளிகள் என்று பார்ப்பதற்காக. ஹஜ்ஜுடைய பாடத்திலே தியாகத்திருநாள் இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மலை மக்கள் செய்த தியாகத்தை இந்த ஹாஜிகள் எல்லோரும் மக்காவில் சாய் ஓடுவாங்க, ஓடுவாங்களே செய்து கொண்டிருக்காங்க. சாய் ஓட்டம் என்ன சொங்கோட்டம், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் என்ன சொங்கோட்டம், தேவையில்லாம ஓடலையா, அங்க ஒரு மலை இன்னொரு மலை போற எல்லா ஹாஜிகளும் நேற்றையில் வரைக்கும் 24,00,000 ஹாஜிகள் ஒன்று கூடியிருக்காங்க. எத்தனை பேரு கூட்ட ஏழுமா உலகத்தில் யாராவது ஒரு அறிவித்தலும் இல்லை, யாராவது செஞ்சு அறிவித்தாங்களா, ஒரு அறிவித்தலும் இல்லை. முழு உலகத்தில் இருந்தும் ஒரு அறிவித்தல் வரும் என்ன, ரவல்காராக்கள் சொல்லுவாங்க, நாங்களும் ஹஜ்ஜுக்கு கூட்டி போறதா எங்களுடைய வாங்க, அவ்வளவுதான். சொத்தை எடுத்துக்கொண்டு, ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டு, உடல் ஆரோக்கியம், மனபலம் மிக முக்கியம் எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுடைய மாளிகையில சபா மர்வாவுக்கு இடையில முழு ஹாஜிகளும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் பிள்ளை சன்னிகள் என்று அழும்போது அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு, இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு ஒரு பெண்படி தாவி தாவி தண்ணீர் தேடி ஓடினா தாய்மார்கள் நல்லா விட வரும். இப்ப இருக்கிற மக்கள் நீங்க போய் வந்து யாராவது இருந்தா அது இப்ப இருக்கிற மக்கள் பாலைவனம் கொட்டல் பூமி விவசாயத்துக்கு சான்றே கிடையாது, தண்ணியே இல்லை, தண்ணீர் தேடி ஓடினாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்தான். ஓட்டத்தை மட்டுமல்ல, அந்த துள்ளி குதித்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாரே அந்த ஓட்டத்தை துள்ளுவையையும் அல்லாஹ் கபூல் செய்தான்.
ஹாஜிகள் எல்லோரும் சொல்லணும், வெட்டி பார்த்து ஹாஜிகள் எல்லோரும் ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை இன்று ஹஜ்ஜாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கடமை இருக்குது ஹஜ்ஜில், மிக முக்கியமான ஒரு கடமை, அது நாம ஒரு பாடம் இல்ல, பெரிய ஒரு பாடம் படிக்கணும், தியாகம்ங்கிற பாடம். அல்லாஹ் சொன்னா உங்களோட மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்துல விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. யாராவது போவா விட்டுட்டு 85 வயசுக்கு பிறகு கிடைச்ச புள்ளதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 85 வயசு. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாம் வேலையில விட்டு 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 ஊருக்கு வர, ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இருந்த மன்னர் இப்ப புள்ள கிடைச்சது கொஞ்சாலே விட்டு போட்டிருப்பாங்க, புள்ளையை விட்டு போட்டிருக்கல, இப்ப புள்ளையில விட்டு போட்டிருக்கல, கவலை ஊரோட வந்துட்டு அங்க எவ்வளவு சம்பளம் எடுத்தீங்க, அங்க நான் 2 லட்சம் எடுத்தேன், இப்ப எவ்வளவு எடுக்கிறீங்க, ஒரு 50-60,000 ரூபாய், 1 லட்சத்தை பிள்ளைக்கு அவுட்டு போட்டு வந்து நான் தெரிஞ்ச புள்ள பாசம் இருக்கிறேன், பிள்ளை பாக்கியம் இருக்கிறேன், அத போல உலகத்துல வேறொரு பாக்கியம் இல்லை, வேறொரு பாக்கியம் இல்லை. அந்த யாருக்கு நான் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை நசீபாக்க போனா.
அப்போ 85 வயசுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிள்ளைகள் அல்ல, சின்ன ஒரு சோதனையை கொடுத்தாங்க. இவர் யாரும் மேல அனுபவிச்சிருக்காரு, இவர் அல்லாஹ் ரசூலுங்காரு, தொழுகையா இருக்காரு, பெரிய அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு பெரிய ஒரு நபியா இருக்காரு, அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய தோழர். இவரோ சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அல்லாஹ் சொன்னான், உங்களோட புள்ள அவரையும் உங்களோட மனைவி ஹாஜரா அவையையும் பானையோட விட்டுட்டு வந்துடலாம், விட்டுட்டு நீங்க நிக்கிறது, நீங்க வந்துடணும் உங்களோட. எப்படி சோதனை சாய்மார நல்லா கவனிங்க, மெதுவா பேசு, மண்டைக்கு எடுத்து வேலையிடும், சும்மா கலர்ல இருக்கு, குரான் இல்ல, மிகப்பெரிய படிப்பிலேயே குரான் சொல்லுது, விட்டுட்டு வாங்க நீங்க நிக்க கூடாது, விட்டுட்டு வாராங்க, பாலைவனத்தை கூட்டிட்டு போய் சொல்லி கூட்டிட்டு போகல, ட்ரிப் கூட்டிட்டு போனாங்க, வாங்க போவோம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னும் பேசல, விறுவிறுந்து நடந்தாங்க. எப்படி இருக்கும் டவுன்ல விட்டு போட்டு பிள்ளையும் கொஞ்சம் வாரபத்துல கையை போட்டு எடுத்து போனா ஒன்று வன்மண்ணையும் போகும் போல் என்னென்னா எனக்கு லூஸ் ஊழிச்சிட்டோம் நடப்போம். அப்படித்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விறுவிறுந்து நடந்தாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா இப்ராஹிம் எங்க போறீங்க, பதில் வரல. ரெண்டாவது கேட்டாங்க, பதில் வரல. மூணாவது கேட்டாங்க, பதில் வரல. நாலாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத், யா இப்ராஹிம் அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படி செய்யும்படி உங்களுக்கு ஏறினானா, ஏன் இப்படி கேட்டாங்க. அந்த மனைவிக்கு தெரியும், இல்ல கொஞ்சம் புருஷனால சும்மா செய்ய மாட்டாங்க, சும்மா மடத்தனமாவல முடிவு எடுக்க மாட்டாங்க. இவர் அல்லாஹ்வை பயந்தவர், அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும் என்றே மனைவி விளங்கியிருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்டே தலையால சொன்னாங்க, ஆமாம் என்றான், வாயலையும் சொல்லல. அப்ப மனைவி என்ன சொன்னா தெரியுமா, அப்படி என்றால் நீங்க போகலாம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். சோதனையை எப்படி பொருந்தி கொண்டாங்க, சோதனை ஒரு கஷ்டம் வந்துட்டா நின்றக்கா சொல்லுங்க, அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்களை மசூரம் பண்ணணும். அதனாலே தான் சொன்னாங்க, நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அந்த துவாவுடைய வரக்கத்து தான் இன்னைக்கு சவுதி மண் அவ்வளவு செலுத்திருப்பாங்க, பணத்தால, பெட்ரோலியத்தால, மக்களால, மக்கள் முழு உலக மக்களும் அங்க போறாங்க. ரெண்டு பேருடைய தியாகம், முழு உலக மக்களும் ஒரு இமாமுக்கு பின்னால 25 லட்சம் ஹாஜிகளும் என்ற ஒரு இமாம் சொல்ல முழு உலக மக்களும் தப்ப சரியாகிறாங்க. 25 லட்சம் ஆஜிகளுக்கும் ஜம்சம் தண்ணி சுபஹானம் குடிப்பீங்களா, உங்களுக்கு ஏறுமா, ஜம்சம் தண்ணி குடிச்சி பரிமாறி என்னோட பண்ண மக்காவில் இருந்து மதினாவுக்கு லைனான தண்ணி போகுது,
மக்காவிலிருந்து மதினாக்கு சந்தந்தனை கொடுக்கணும்னா எத்தனை லீட்டர் கொடுக்கணும், மோட்டர் எத்தனை லீட்டர் அள்ளி எறியணும். மெகோவால தோண்டினதா 2000-3000 வருடங்களுக்கு முன்னால இஸ்மாயில் என்ற ஒரு சிறிய குழந்தையுடைய காலடி வாதத்திலிருந்து வந்த கண்டி குடித்து பரிமாறி அழித்து வீட்டுக்கு கொண்டு வர ஜல்லுங்கினர் வத்திஞ்சா பத்துமாறு இவர்களெல்லாம் எல்லாம் தியாகமும் செய்துவிட்டு சொன்னாங்க குடும்பம் என்னுடைய தியாகத்தை கபூல் செய்து இங்க வரக்கூடிய மக்களுக்கு பலத்தால உணவடிந்து துவா கேட்டாங்க. பலத்தால பலமில்லை சவுதியில இருக்கு. சில பேர் சொல்றாங்க சவுதியுடைய பலத்துடைய எக்ஸ்பயர் டேட் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு சிலர் மற்ற நாட்டுக்கு போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரோக் பண்ணினா நாடு பலத்தால நிறைஞ்சிடும். என்ன சொல்ல வர தாய்மார்களே, தியாகம் செய்ய பழகுங்க, கொஞ்சம் சகஜத்துக்கு எழும்பும் பழகுங்க. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, நீ நாம நானும் நீங்கள் செய்யற தியாகம் என்னன்னா பிள்ளைகளை பார்க்கிறல்ல, பாலைவனத்துக்கு போய் கிடக்கிறல்ல, ஜம்சம் கிணறு தண்ணி தோன்றல்ல. நானும் நீங்களும் செய்யற தியாகம் என்னன்னா பாவத்தை விழுந்தது, பாவத்தை விழுந்தது. அதுவும் இந்த காலத்துல பாவத்தை விடுங்க, பாவத்தை வெறுங்க, வீட்டில இருந்து பாவத்தை வெளியாக்குங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க போன பாலைவனத்துல விட்ட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடினாங்களே, அதனுடைய கூலி கிடைக்கும் ஒரு பாவத்தை விடுங்க. சினிமாங்கிற பாவத்துக்கு அடிமையா 10 வருஷம் அடிமை, வீட்டுக்குள்ள சினிமா இருக்குது, அடிமையாக இருக்கிறோம், விடுங்காலே இந்த ஹஜ்ஜில அந்த தியாகத்தை நினைத்து விடுங்க. அந்த நண்பர்களே, தற்காலத்தினுடைய தியாகம் என்பது ஹஜ்ஜுடைய தியாகம் என்பது இந்த பித்ராவுடைய ஜமான் பாவம் மலிஞ்ச ஜமான் பாவம் வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய காலத்தில் பாவத்தை விட்டும் யார் ஒதுங்கி வாழ்கிறார்களோ அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனை குடும்பம் செய்த தியாகத்தை போல ஒரு நன்மை. எனவே அந்த தாய்மார்களே இதை கவனத்தில் எடுங்க. நிறைய நபிமார்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, நிறைய நபிமார்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் முழு உடம்பும் புழுத்து காயமாகி நாற்றம் எடுத்துச்சு, நாற்றம் தாங்கலாம ஊர் மக்கள் அவரை தூக்கி ஒரு இடத்துல போட்டு போட்டு வந்தார். யாரு? நபி. இன்னைக்கு நம்ம தலைவலியை தாங்கிக்கிற மாதிரி, பௌத்த வலியை தாங்கிக்கிற மாதிரி, ஒரு நோயை தாங்கிக்கொள்ள மாதிரி. சில பேர் நோய் வந்து சின்ன நோய் தான் வந்த மருந்து எடுத்து குடிச்சு குடிச்சு குடிச்சே பெரிய நோயாயிடும். விளையா சின்ன நோயெல்லாம் வந்த அவருக்கு சீனி கொஞ்சம் தான். சீனிங்கிறது ஒரு சின்ன ஒரு 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 சுரப்பி ஒன்று கூடுதல் குறைவா சுரக்கிறது, அது சீனி நோய். அதற்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு மருந்து குடிச்சு 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 குடிச்சே உலகத்தில் உள்ள எல்லா நோயும் அவனுக்கு வந்துருச்சு. பதட்டம் ஐயோ முழு உடம்பும் நோய். மனைவி கேட்டாங்க, 20 வருஷமா நோயாளியா இருந்தாங்க, 20 வருஷமா 40 வருஷம் ஆரோக்கியமா இருந்தாங்க. மனைவி சொன்னாங்க, கணவர்த்தே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்களேன், அல்லாஹ் சுகத்தை தரட்டும். ஐயோ என்ன சொன்னா தெரியுமா, 40 வருஷமா ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்விடத்தில் 20 வருஷ நோயை சுகமாக்கு என்று கேட்க வைக்கப்படுகிறேன் தான் சொல்லிவிட்டு ஐயோ இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி சொன்னாங்க. அந்த துவா வந்தா குரான சொல்லி காட்டுறேன், நான் நோயாளி, எந்த நோயை சுகமாக்கிடு. இந்த கேட்கல ரப்பி இன்னி மஸ்தனியம் பர், யல்லா எனக்கு ஒரு கெடுதி ஒரு கஷ்டம் பீடித்திருக்கிறது, வந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அளவற்ற அருளாளன். அவ்வளவுதான் சொன்ன நோய் சுகமாச்சி, உடம்பெல்லாம் ஆரோக்கியமானவன், இழந்த சொத்து செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், பழைய படிக்கு அல்லா ஆக்கி நீண்டு நீண்டு முடி காலம் வாழ வச்சு அல்லா மௌத்தாக்கி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்
வேற முடிவு,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களுக்கு 121 வயதுக்கு பின்னால்தான் ஒரு புள்ளகம். யாரு உலகத்திலேயே பெயர் வைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட பிள்ளை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக்க பியஹ்யா, உங்களுக்கு யஹ்யா என்ற ஒரு பிள்ளையை நாங்கள் தருகிறோம் என்று அல்லாஹ் சொன்னார். தவண்டு வளர்ந்த காலம், கையில கொஞ்சம் விளையாடுற காலம், அல்லாஹ்வுடைய ரசூல் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஊர் மக்கள் கூட விட்டு திரட்டினார். பிள்ளைய விட்டுட்டு ஓடினார், ஓடி 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 ஒரு இடத்துல போகும்போது காவிரிகள் திரட்டி போன எதிரிகள் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு மரத்துக்கிட்ட சொன்னாங்க, என்ன காப்பாத்து அல்லாஹ்வுடைய ரசூல், மரம் ரெண்டா பிளந்து உள்ளுக்கு இருந்துச்சு. மரத்துக்குள்ளே இவங்க வந்த காவிரிகள் தேடினாங்க, ஆளை காணும், ஏதோ மரத்துக்குள்ள ஆள் இருக்காருன்னு யூகிச்சு கொண்டாங்க. அவனும் அங்கே உண்மை அல்ல, ஒரு சோதனை, ஒரு சோதனை இல்லவே வெற்றி பெறும். ஒருத்தன் சொன்ன, ஆள் மரத்துக்குள்ள நான் இருக்கிறேன், மரத்தை வெட்டுவோம். எப்படி வெட்டுவோம்? ஒருத்தன் சொன்ன, நடுவாலை வெட்டிடுவோம். நடுவாலை வெட்டினா ரூபு கொஞ்ச நேரத்தில போயிடும், கஷ்டம் கொஞ்சம் நல்லா வெட்டினா. ஒரு வம்பன் சொன்னா, அப்படி வம்பை இருக்கிறேன் குழப்பகாரணத்துல ஒரு கிரிமினல் சுத்தி குழப்பகாரத்தை இருப்பான். அவன் சொன்ன, நடுவாலை வெட்டுறல மேல இருந்து குழப்பம் சொன்ன, உச்சந்தலையால புலந்து வார எவ்வளவு வேண்டியது, நடுவாலை வெட்டினா கொஞ்சம் தான் கஷ்டம், உச்சந்தலையில புலந்து வரணுமே. இவன் மசூரான முடிவாச்சு, உச்சந்தலையிலிருந்து புலக்கிற மேல இருந்து வால் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து ரெண்டு பேரும் அறுப்பாங்களே, அந்த வாழை மேல வச்சு மரத்தை புலக்காங்க. கவனமா கேளுங்க உங்களே, அல்லாவுடைய ரசூல் உள்ளுக்கு சக்கரை அழைக்கலாம். வால் வந்து தலையில விழ ஆண்டு கத்தினாங்க, மரம் மறுக்கல அத்து வரல, வால் வந்து தலையில பட்டு அறுப்பட ஆ என்று கத்தினாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்கள் கத்தினால் அம்பியா நபிமார்களுடைய பெயர் லிஸ்ட்ல இருந்து உங்களோட பெயரை அல்லாஹ் எடுத்துருவான். பாத்துக்கங்க சோதனை, நீங்க கேட்டது மரத்துல அல்லாட உதவி, மரம் பாதுகாத்திருக்குது. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு சோதனை, இதுல நீங்க வெற்றி பெறுவதாக இருந்தா முழு உடம்பும் துண்டாகும் மறைக்கும் பொறுமையா இருக்கணும். நடந்தோம், அதான் உங்களுக்கு கூலியே, அதான் உங்களோட சொர்க்கத்துடைய தரஞ்சாலே, அதை வச்சு அம்மா உங்களை கபூல் செய்வான். பொறுமையா இருங்க, ரெண்டாக பிணைக்கப்பட்டாங்க. முதல் வெற்ற சட்டத்துக்கு பின்னாலே அதுக்கு பிறகு ஒரு சட்டம் வைக்கல. நல்லா சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்டாங்க, யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச நபி. குர்ஆன்ல பெரும்பான்மையாக அவங்க வரலாறு கூறப்பட்டிருக்கிறது, பெண்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லா நபிமார்களுடைய மனைவிமாரை பற்றி குர்ஆன் சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பிள்ளைகளை பற்றி குர்ஆன் பேசுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சாங்கன்னு சொல்லுது, தெரியுது எகிப்துல இருந்து ஓடினாங்க, 17 நாள் தொடர்ந்து ஓடினாங்க, ஒரு இடத்தை நிக்கல, ஒன்றவே நோய்க்கும். ஃபிரௌன் ஆட்கள் திறந்தது, ஃபிரௌன் ஆளை அடித்து கொலை செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் வரலாறு. 17 நாள் ஓடினாங்க, ஓடி போய் கலப்புல ஒரு மரத்துக்கீழ இருந்தாங்க, ரெண்டு பொம்பளைகள் வந்தாங்க தண்ணி எடுக்கிறது. இது குர்ஆன் சொல்ற வரலாறா? நம்ம கதை இல்லை. முழு ஊரும் சேர்ந்து தூக்குற கிணத்துல மூடியே அவங்க மட்டும் தூக்கி வச்சாங்க, அவ்வளவு பலசாலி. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆளும் ஃபிரௌன் ஆளும் சண்டை பிடிக்கும் போது ஃபிரௌன் ஆளை பிடிச்சி ஒரு அரை அடைஞ்சாங்க, அரையோட மவுத் ஆயிட்டோம், அவ்வளவு பலம். நம்மள அவமதிக்காரு நபிமார்கள், ஃபிரௌன் ஆட்கள் பிடிக்க வாரத்துக்கு முன்னால
எகிப்த விட்டு பாஸ் ஆயிட்டாங்க, அங்கே பிடிக்கல, 17 நாள் ஓடினாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அவங்க போய் வாப்பா கிட்ட சொன்னா, நான் ஒரு மனுஷரை கண்டேன், இன்னஹு கவியும் அமீன், அவர் நம்பிக்கையாளர் பலசாலி, அவருக்கு ஏதாவது கூலி கொடுக்கறத கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏக்கு அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பெண்களுடைய வாப்பா ஏக்கு அலைஹிஸ்ஸலாம், அவரும் ஒரு நபி, அவரை போய் கூட்டிட்டு வாங்க. வெக்கப்பட்ட நிலைமையில முகத்தை மூடி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்க. தண்ணி எடுத்த கூலிக்கு அவங்களோட ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் இப்ப சொல்லிக்கிட்டு வரேன், பெற்றோர் தாய்மார்கள் கவனிச்சுட்டு வாங்க, பின்னால ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவேன். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, மகனுக்கு ஆடு மேய்த்தாங்க, அப்படித்தானே, ஆடு மேய்த்தாங்க. இது வரலாறு. மனைவி கல்யாணத்துக்கு பின்னால கருப்பம் ஆயிட்டான், வயிற்றுல புள்ள, இரவு நடுவீசி ஒரு இடத்துல மனைவிக்கு பிரச்சனை பார்த்தாங்க, ஆடு கட்டி வைக்கப்பட்டிருக்குது, பிரச்சனை வேதனை வந்துட்டு, கணவர் பக்கத்துல இருக்காரு, ஒரு இடத்துல நெருப்பு தெரியுது, குர்ஆன்ல வருது நெருப்பு தெரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்க நீங்க இருங்க, நம்ம பிரசவத்துக்கு நெருப்பு தேவை, நெருப்பு எரிகிறது எடுத்துட்டு வர்றது போனாங்க. போக 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 நெருப்பு தூரமாயிட்டே போகுது. ஒரு ஒரு இடத்துல வந்தவன் நல்லா வகையறைக்கிறான், உங்களை ரெண்டு செருப்பையும் கலந்துங்க, தனிமையில ஊரான் ஆளை கட்டி வச்சிருக்கிறது, நடுநிட்டு இரவையில நபிப்பட்டம் குடுபடுது, இனி உங்களுக்கு வகையாக வாரத்தில நீங்க செவிப்படுக்கணும், இதெல்லாம் வருது சொல்லிட்டு இப்ப சோதனை. இனி இப்ப சோதனை, என்ன சோதனை, இப்படியே நீங்க பிறப்புகிட்ட போக மனைவி பத்தி இருந்தீங்க, மனைவியில பிரசவத்தை நான் பார்த்துட்டு பிறவுண்ட போகணும்னு வந்திருக்கா, குர்ஆன் வருது உங்களை நபியாக ஆக்கிரிக்கிறோம், வகையை செவிமடுங்கள், இப்படியே நீங்க பிறவுண்ட போங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த முதல்வர் மாணவ அலிஃபா ஓதும் போது ஆலிமரிசி வந்த ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி எல்லாம் ஓதி தருவாங்களே, பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம். அப்படி காலம் இருந்துச்சு, இப்ப பிஸ்கட்டே காணல. கையேந்து கேட்டாங்க, ரப்பி ஸ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபகஹு கௌலி என்றாங்க. என்ன யல்லா, என்ன உள்ளத்தை விரிவாக்கு, விஷயம் எனக்கு விளங்கவில்லை. மனைவி பிரசவத்தில் 4 பிரச்சனை, மனைவி பிரசவத்தில் மேற்க ஆடு ஊராடுற, வாயில கொண்டு பேச்சுல யாருக்கும் விளங்காது. 4வது முக்கிய பிரச்சனை என்னன்னா, யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்ய தேடுறானோ அவன்கிட்ட போக சொல்லிருக்காங்க. உள்ளத்தை விரிவாக்கு, வயத்தில் அம்ரி இந்த காரியங்களை லேசாக்கு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபகஹு கௌலி, இந்த நாக்கில உள்ள தொண்டையுடைய முடிச்சுகளை அவிழ்த்து விடு, சொல்லை மற்றவர்கள் விளங்குவதற்காக முடிச்சுகளை லேசாக்கு. எல்லாத்தையும் செஞ்சு சப்ஜெக்ட் என்னடா, மூசாலைகள் போனாங்க, மனைவியில சப்ஜெக்டும் ஆட்டு பிள்ளைகளுடைய சப்ஜெக்டும், அதுக்கு பிறகு குர்ஆன் சொல்லுங்க எங்கன்னு தெரியாது. நேரடியாக ஒருத்தர் கேட்டு
சொல்றத நான் சொல்றேன். 20-25 வருஷத்துக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே வழியா போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த மனைவியை பிரசவத்துக்கு விட்டாரு, அந்த வழியாக
புறத ஆடுகள் மேயுது,
ஆட்டுடைய விட்டைகள் அள்ளி பார்த்தாங்க, அவர் மேய்ச்ச ஆட்டுடைய பரம்பரை.
தூரத்துல பார்த்தாங்க ஒரு வாலிபர் ஒரு மரத்துல இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு.
அந்த வாலிபரை கிட்ட போய் பார்த்தாங்க, கேட்டாங்க, மகனே உங்களோட பேர் என்ன, நீங்க யாரு? அவர் சொன்னாரு, என் பேர் மூசான்னு சொன்னாரு.
மூசான்னு சொன்னாங்க, என்ன பேரு மூசா தான்.
அவர் சொன்னாரா, எங்க உமா சொல்லிருக்கிறா, எங்க வாப்பாட பேரு மூசான்.
சோதனைகளை
நாம சொல்லுவாங்க சாதனைகளாக ஆக்கணும். எனவே தாய்மார்களே, ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் இன்றைய நாள் அரஃபாவில் இருப்பாங்க. அரஃபாவுடைய நோன்பு நாளைக்கு நாம பிடிக்க இருக்கிறோம். சனிக்கிழமை பெருநாள் கொண்டாட இருக்கிறோம். உடுப்பெல்லாம் எடுத்திருப்பீங்க. அல்லாஹ் ரசூல் சந்தோஷப்படக்கூடிய முறையில உடுப்பு எடுங்க. யாரோ நடிகை யாரோ ஒருத்தன் உடுப்பு எடுக்கான், டிசைன் டிசைன் அவன் கொடுக்கான், அது இல்லை நம்மட மார்க்கம். நடிகைக்கு நாம மார்க்கம் சொல்லிக் கொடுக்கணும். நடிகை சொல்றத நாம செய்ய உடுப்புண்டா என்ன, மானத்தை மறைக்கணும். மானம் என்ன, எல்லாத்தையும் வெளிரங்கமாக காட்டுறது மானம் மட்டுமல்ல, உங்களோட ஆடை ஒழுங்காக இல்லை என்றால் உங்களோட மானம் பறிபோயிடும். அதுலே தாய்மார்கள் மிக முக்கியம். தாய்மார்கள் என்பவர்கள் கவர்ச்சி, இது அதி அழகாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். உங்களுடைய நடாட்டை, உங்களுடைய ஆடை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடைமுறை தாய்மார்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த பாவம் உங்களுக்கு வரும். அப்படித்தான் உடுப்பு எடுக்கிற அவங்களுக்கு உடுப்பு எடுக்கிறல்ல. இந்த உடுப்பை நாம் எடுத்தா நம்ம பக்கத்துக்காரி என்ன முடிவு சொல்லுவோம். அதான
இப்ப உடுப்பு யாருக்கு இருக்கா, பக்கத்துக்கு அப்படி எடுக்க தேவையில்லை. சிக்கனமாக பெருநாள் என்பது வீண் நிறையம் இல்லை. பெருநாள் என்பது சிக்கனம். பெருநாள் என்ற ஒரு சுண்ணத்தை வீண் நிறையம் செய்து
செய்தவில்லை. எங்கட வீட்டுக்கு நாங்க அபாய் எடுத்து கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு அபாய் எடுத்து கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் இருந்தால் கைக்கு பூ வச்சது இல்லையா, எனது கை வச்சு பூ வைக்கணும்.
அபாயிண்டா என்ன, கருப்பு.
அப்படித்தானே,
அது ஏன் கருப்பா வந்து கருப்பு வச்சு பார்க்க மாட்டா. இப்ப அப்படியே இருக்குது. இப்ப வந்திருக்கு என்ன சொன்னா,
உடுப்பு அபாய போட்டு, இது நான் யார், இது ஒரு அபாய கடற்கரை சொன்னதை சொல்றேன். அவங்கள சைஸு 58, அதான் அபாய் கடற்கரை சொல்லிப்பட்டுவாரையா. இந்த 58-56 கெடுத்தாங்க
இறுக்கி போடுறது.
இது என்ன மார்க்கம், வந்த பதில் வந்து இந்த கேள்விகளோட நான் சொன்ன ஒரு இடத்துக்கு அபாய் எடுத்து கொடுத்த. அபாயம் போடுற பூ இல்லை, பூ என்னதுக்கு வீண் நிறையம். மேலால முகத்தை மூட போறோம். நான் தாய்மார்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், முகத்தை மூடுவது மட்டும் மார்க்கம் அல்ல, முகத்தோடு சேர்த்து உள்ளமும் மூடப்படும். உள்ளம் மூடப்படும்.
இது முகத்தை மூடி உள்ளத்தால கண்ணால உலகத்தையே பார்த்துட்டு போறது. இவங்களை மட்டும்தான் மத்தாங்க பாக்குறது. இவங்க முழு உலகத்தையும் பாக்குறோம், உள்ளத்தாலையும் பாக்குறோம், கண்ணாலையும் பாக்குறோம்.
அது வந்து மார்க்கம். முகத்தை மூடினால் உள்ளத்துக்கு திறவு. அதான் தீ. எனவே இதை நான் டீப்பா பேசி தேவையில்லை, சுருக்கமா சொல்ல விஷயம் இல்லைங்க. சிக்கனமான உருப்படுங்க, அழகா இருங்க, அழகுண்டா மார்க்கம் சொன்ன பிரகாரம் இடுங்க. நாகரிகம் நடிகை நடிகன் உடுக்கிற இது உங்களுக்கு மட்டும் சொல்லல, ஆம்பளைக்கு சொல்லுவீங்க. ஆம்பளை சினாக்கள் டி ஷர்ட் உடுத்துவாரா, இவண்ட டி ஷர்ட்டா, தம்பிர டி ஷர்ட் விளங்கு இல்லை. ஓ சுஜிதுக்கு போறான் சேர்த்து மேல கலைஞர் வீல என்ன உடுப்பு, இதை வாங்கி கொடுத்த வாப்பா யாரு, உண்மை யாரு, தாடி வச்சிருக்கான், மார்க்கத்துக்கும் தாடிக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மூணு கூடு மூணு கோடு போட்டிருக்கான் முகத்துல வரி குதிரை போய் கட்டு தலைக்கு கட்டு வச்சோ கட்டு அடுத்தவே நம்ம எல்லாம் நாம நம்ம காலத்தை சொல்லுவோமே, நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது நீங்க தான் கொஞ்சம் பெருசா இருந்திருப்பீங்க. தலைய வாரி தலை சீவிட்டு வாரன்னு போனா நல்லா எண்ணெய் வச்சு தலையை நல்லா சீவி அப்படி வார, இப்ப இப்படி தலையை சீவிட்டு வாரான்னு போனா படுத்த முடியலன்னு கேள்விக்குவாங்க. இதெல்லாம் மார்க்கத்துக்கு பச்சகாரம், தொழுக கபூலாகாது, கிரீம் போட்டா உதவு கூடாது, உதவு கூடாட்டி தொழுக கூடாது, டை எல்லாரும் சிவப்பு டை மஞ்சள் டை முடியலாம். அடுத்தது இது ஆம்பளை இருக்கு, நாங்க பேசி வரோம் பொம்பளை உங்களுக்கு மட்டும் ஆம்பளை இருக்கு. இன்னொன்று நான் இதை கவனமா சொல்லணும், பெண்கள் கிரீம் பாவிக்க முகத்துக்கு, பெண்கள் முகத்துக்கு கிரீம் பாவிக்கிறது மார்க்கத்துல நூற்றுக்கு நூறு கூடுமா கூடாதா என்று நான் உங்களுக்கு சொல்லுவதை விட சயின்டிபிக்கலாக விஞ்ஞானத்துல வைத்தியத்துல சொல்றேன், அந்த கிரீம் கொஞ்ச நாளைக்கு உங்களை அழகா காட்டும், அதன் பின்னால உங்களோட உண்மையான தோற்றத்தையும் இல்ல மாட்டேன். அவ்வளவு கெடுத்து முகத்தை சுட்டு போட்டு வெள்ளையாத்தான் இருப்பீங்க, கொஞ்ச நாள் இப்ப வெள்ளையாத்தான் இருப்பீங்க, அதே வெள்ளையாகத்தான் ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு இருப்பீங்க, ஆனா அசிங்கமா இருக்கு. அதுல பண்டி கொழுப்பு பிரதானமா கலக்கப்படுது, பண்டியினுடைய இறைச்சி மாமிசம் கலக்கப்படுது, முள்ளுகள் கலக்கப்படுது, எலும்புகள் எலும்புகளை தூளாக்கி கலக்குறாங்க, கெமிக்கல் தான் உள்ளாகவே கெமிக்கல். எனவே இந்த இது தேவையில்லாத மீன் விடயங்களை தவிர்த்து அதுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்யறாங்க. உண்மையான அழகு அது அல்லாஹ் பறக்கிறது, உண்மையான அழகுல அல்லாஹ் நூறாணியத்தை வச்சிருக்கிறான், உண்மையான அழகுல அல்லாஹ் தெளிவு வச்சிருக்கிறான். அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி செய்யுங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வரக்கூடிய பெருநாள திக்ரோட தக்பீரோட குர்ஆன் திலாவத்தோட நடாத்துங்க, நல்ல உணவுகள் சமைங்க, தாராளமா நல்ல உணவுகள் சமைச்சு சொந்தங்களை கொடுங்க, பக்கத்துக்காரங்களுக்கு கொடுங்க, யாரெல்லாம் உறவுகளோட பேசாம இருக்கிறீங்களோ அவங்கள விருந்துக்கு அணைங்க, அவங்கள்ட போய் முசாபாக செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. யாழ்லா என்னுடைய குற்ற உரைகளை மன்னிப்பாயாக, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, யாழ்லா மேலான தீனோடு வாழ வைப்பாயாக, தீனை விளங்கப்படுத்துவாயாக, பேசக்கூடியதையே பேசிய எங்களுக்கும் கேட்டதை கேட்பவர்களுக்கும் அமல் செய்வதற்கு யாழ்லா தௌஃபீக் செய்வாயாக, துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.